Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Quran al-Kadim al-Furqan al-Majid. A'udhu billahi minash shaitan al-rajim. Ya ayyuhal nas attaqaw rabbakum alladhi khalakakum min nafsin wahida wa khalaka minha zawjaha wa bassa minhuma rijalan kathiran wa nisa'a. Rabbi sarhali sadri wa yassirli amri wa halul uqdatan min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. Wa ma tawfiqi illa billahi 'alayhi tawakkaltu wa ilayhi unib. Alavatra arulalanum nigaratra anbunumagiya ellam allahin peral aarambam seigiren. Anala permanar Muhammad Mustafa Rasulullah sallallahu alaihi wasallam avargal meedum அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சான்றோர்கள் அனைவர்கள் மீதும், உலகிலே வாழும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மானுட சமுதாயத்தை இந்த அவனியிலே பரவ செய்து பூமி முழுவதையும் அல்லாஹு தஆலா அலங்காரமான இடமாக அமைத்து தந்திருக்கிறான். அவனால் படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான படைப்பினங்களுக்கு மத்தியில் மனித இனம் மட்டும் இல்லை என்று சொன்னால் எந்த படைப்புகளுக்கும் எந்த மதிப்பும் கிடையாது. ஒவ்வொரு படைப்பினங்களும் மதிப்பை பெறுவது, அதற்குரிய அதிகாரத்தை பெறுவது மனிதனுடைய உருவாக்கத்தின் மூலம்தான், மனித இனத்தின் மூலம்தான் என்பதை நாம் தெளிவாக உணர்கிறோம். ஒரு காலம் வரும், கியாமத் என்கின்ற அந்த நாளிலே அல்லாஹு தஆலா மனிதனை முற்றாக அழிக்கிற போது அவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளையும் அழித்து விடுவான். அதற்கு பிறகு அந்த படைப்புகளுக்கு வேலை கிடையாது, அதற்கு மதிப்பு கிடையாது. அத்தனையுமே மனித இனத்தின் மூலம்தான் சங்கை பெறுகிறது, கண்ணியத்தை பெறுகிறது. மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா பரவலாக்குவதற்காக வேண்டி ஆண் பெண் என்ற இரு இனத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கியிருக்கிறான். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களும் படைப்பினங்களிலும் ஜோடித்துவம் என்பது அமைந்திருக்கிறது. ஜோடி இல்லாத படைப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் மட்டுமே தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, அவனுக்கு ஒப்புமை இல்லை. அவன் தனித்தவனாகவே அமைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை அல்லாஹ் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான். அதிலே மனிதன் ஆணாக பெண்ணாக படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த இரு படைப்பினங்களுக்கு மத்தியில் படைப்பு என்கின்ற வித்திய என்ற வகையிலே எந்த வேறுபாடும் கிடையாது. வாழ்வு என்ற அடிப்படையிலும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு இனம் இன்னொரு இனத்தை விட சிறந்தது என்பது மார்க்க ரீதியாக கிடையாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறையச்சத்தின் மூலமே உயர்த்துகிறான். சில நேரங்களிலே ஆண்களை விட பெண்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதிலும் கல்வியிலும் மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். எந்த பெண் அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சு வழிபட்டு நடக்கிறாளோ அவள் ஆணை விட சிறந்தவனாக ஆகிவிடுகிறாள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல பெண்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். சூரா மரியம் என்ற சூராவிலே மரியம் அலி இஸ்லாமர்களை குறித்து பேசுகிறார். நபிமார்களை பற்றி மட்டும் பேசுகின்ற திருக்குர்ஆனிலே சில பெண்களது பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே மரியம் அலி இஸ்லாமர்களும் ஒருவர். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுவார். காரணம், இந்த உலகிலே அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டவர்கள். ஆண் துணையின்றி அல்லாஹுவால் ஒரு மனிதனை இந்த உலகிலே படைக்க முடியும் என்பதற்கு அத்தாட்சியாக அல்லாஹ் அவர்களைத்தான் தேர்வு செய்தான். அவர்கள் குழந்தை பெற்றெடுத்திற்கு பிறகு, அவர்கள் கர்ப்பமுற்று இருக்கிற காலத்திலே இருந்து குழந்தையை பெற்றெடுத்த பின்னாலும் இந்த மனிதர்களது மிகப்பெரிய அவச்சொல்லுக்கு ஆளானார்கள், அவதூறுகளுக்கு ஆளானார்கள், கடும் மன உளைச்சலுக்கு ஆட்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுவே இதற்கு முன்னால் என்னை நீ மரணிக்க செய்திருக்க கூடாதா என்று வெதும்பி மனம் நொந்து போகின்ற அளவிற்கு திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். அப்படியெல்லாம் இருந்தும் கூட இறைவன் மீது கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக, அந்த ஈமானின் காரணமாக அத்தனையுமே சகித்துக் கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா மற்ற எல்லாவற்றையும் விட, மற்ற எல்லாருக்கும் கொடுக்குகின்ற சிறப்புகளை விட அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். அப்ப இறையச்சத்தின் மூலமாகவும் இறைவன் நமக்கு தந்திருக்கிற விதியை, அவன் தந்திருக்கிற ஞானத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவும், அதை மனப்பொருத்தத்தோடு அங்கீகரிப்பதன் மூலமாகவும் அல்லாஹ் தன்னுடைய திருப்தியை பெற முடியும். அது ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இந்த பூமியிலே அரபகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் இருக்கிற நாடுகளில் பெண்கள் இந்த உலகிலே வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது. பெண்கள் என்று சொன்னால் அவள் அவமானமாக கருதப்படுகின்ற காலம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அரபு மக்களிடையே அவனுக்கு ஒருவனுக்கு குழந்தை பிறந்து விட்டது, அந்த நற்செய்தியினை ஒருவர் ஓடோடி வந்து சொல்லுகிறார், உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி, அது என்ன குழந்தை என்று கேட்கிற போது பெண் குழந்தை என்று சொன்னால் அவனது முகம் கருத்து போய்விடும், கோபத்தால் முகம் சிவந்துவிடும், மிகப்பெரிய ஒரு மலை அவனின் மீது தூக்கி வைத்தது போன்று ஒரு மிகப்பெரிய பாரம் அவனுக்கு ஏற்பட்டுவிடும். அவ்வளவு அவமானமாக கருதினார். பலர்கள் பல நாட்களாக பிறந்த குழந்தையினுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு வெறுப்படைந்திருந்தார்கள். சிலர்கள் அந்த குழந்தைகளை உயிரோடு கொண்டு போய் மண்மூடி புதைத்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், அந்த பச்சிலம் குழந்தைகளிடத்திலே கேட்கப்படும், எந்த குற்றத்திற்காக நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் என்று நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த அளவுக்கு பிறப்பையே ஒரு அவமானமாக கருதிய காலம் அந்த காலம். பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா இல்லையா இந்த பட்டிமன்றங்களும் விவாதங்களும் நடைபெற்ற காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் பிறந்ததற்கு பிறகு பிரான்சிலே ஒரு மாநாடு நடக்கிறது. இந்த மாநாட்டினுடைய மைய கருத்தே என்னவென்று சொன்னால், பெண்கள் மனித இனத்திலே உள்ளவர்களா, அவர்களுக்கு ஆன்மா இருக்கிறதா, அவர்கள் வாழ தகுதியுள்ளவர்களா என்ற விவாதம் தான் அங்கே நடைபெறுகிறது. விவாதத்தின் இறுதியிலே என்ன முடிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்து விட்டு போகட்டும், ஆனால் அவர்கள் ஆண்களுக்குத்தான் உதவியாக இருக்க வேண்டும், ஆண்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும், ஆண்கள் சொல்கின்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சுயமாக அவர்கள் எந்த முடிவும் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என்ற முடிவு அங்கே மேற்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு நாடுகளிலும், சீனாவை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு கல்வி வளர்ச்சி விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிற நாடு என்று சொல்லப்படுகிற சீனாவிலும் கூட, ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை அதை பெற்றெடுத்த தந்தை விற்பதற்கு உரிமை இருக்கிறது, கணவன் அந்த பெண்ணை மனைவி விற்பதற்கு உரிமை இருக்கிறது, அவள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்துவிட்டாலும் சாட்டையை கொண்டு அடிப்பதற்கு அவர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். தந்தை தன்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொடுக்கிற போது சீதனமாக கொடுக்கின்ற பொருட்களிலே ஒரு சாட்டையும் கொடுத்து அனுப்புவார், என்ன தவறு செய்தாலும் இதை கொண்டு அடிங்கள் என்பதாக. இப்படியெல்லாம் இருந்த காலம். இந்தியா போன்ற நாடுகளிலும் கூட மிக கொடூரமான முறையிலே
ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணை கணவனுடைய நெருப்போடு சேர்த்து உடன்கட்டை ஏறுகின்ற வளமை இருந்திருக்கிறது. பெண்கள் மிக அவமான சின்னமாக கருதப்பட்ட காலம் அந்த காலம். முகமது காசிம் அவர்கள் சிந்து நதிக்கரையிலே படையெடுத்து வந்த போது அங்கே அந்த மகாணம் முழுவதும் இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய கைவசம் வந்துவிடுகிறது. அந்த பகுதியிலே ஒரு பெரிய கோயில் இருந்தது. அந்த கோயிலில கிட்டத்தட்ட 500 பெண்கள் பணிப்பெண்களாக வேலை செய்து வந்தார்கள். அத்தனை பேர்களுமே கன்னி பெண்கள், திருமணம் முடிக்காத பெண்கள். அந்த 500 பேர்களும் கோயிலினுடைய பராமரிப்பு பணியிலும் அதை சுத்தப்படுத்தப்படுகிற பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார்கள். முஸ்லிம்களுடைய கையில அந்த பகுதி வந்தபோது அங்க இருக்கிற அந்த கோயில் பூசாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்கள் இதை நமது பகுதியை கைப்பற்றி விட்டார்கள், எனவே அவர்கள் அது கையில இந்த பெண்கள் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு பெரு நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதிலே ஒவ்வொருவராக புழுக்களை போன்று அதிலே விழுந்து மடிந்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதன் அடிப்படையிலே நெருப்பு குண்டம் தயார் செய்யப்பட்டது. 500 பெண்களும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். இந்த செய்தி தளபதிக்கு தெரிந்த உடனே வேக வேகமாக வந்தார். என்ன நடக்கிறது என்று கேட்டார். நாங்கள் இவர்களெல்லாம் தீயில் இட்டு பொசுக்க போகிறோம் என்று சொன்னார்கள். என்ன காரணம் என்று கேட்டபோது முஸ்லிம்கள் இதை கைப்பற்றி விட்டீர்கள், அதற்கு பிறகு இவர்கள் வாழக்கூடாது, வாழ்வதற்கு தகுதி இல்லை, எனவே இவர்களை நாங்கள் நெருப்பிலே போட்டு பொசுக்குகிறோம் என்று சொன்னார். சொன்னபோது முகமது காசிம் அவர்கள் ஒருபோதும் இதற்கு நான் அனுமதிக்க முடியாது என்பதாக சொல்லி அப்படி செய்கிறவர்களுக்கு நான் கடுமையான தண்டனை விதிப்பேன் என்றெல்லாம் அச்சுறுத்திய பின்னால் அந்த 500 பெண்களும் மறுவாழ்வு பெற்றார்கள், உயிர்ப்பிச்சை அளிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது முஸ்லிம்கள் தான் அந்த பெண்களை காப்பாற்றி இருக்கிற வரலாறுகளை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கூட நிறைய இடத்திலே பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, மழை இல்லாமல் போய்விட்டது, அல்லது குடும்பத்திலே ஏதாவது பிரச்சனைகள் உண்டானால் கன்னி பெண்களை காவு கொடுக்குகின்ற வளமை இன்றைக்கு கூட நல்ல இடங்களிலே இருக்கிறது. ஏன் கன்னி ஆண்களை காவு கொடுக்க கூடாதா? இப்படியாக உலகம் முழுவதிலும் இருக்கிற பகுதிகளிலே, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற ரோமர்களாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, பெண்களை அவ்வளவு கேவலமாக கருதி வந்த காலம் அந்த காலம். அந்த காலத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்தும் தான் உங்களை நாம் படைத்திருக்கிறோம். இந்த உலகிலே எத்தனை மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் வந்த வாசல் பெண்ணாக இருக்கிறாள், அதை மறந்துவிடக்கூடாது. அவர்களும் உங்களை போன்று மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அவர்களுக்கும் மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. நிறைய ஆண்கள் திருமணம் முடித்து விட்டால் திருமணம் முடித்த அந்த பெண்ணை மிக கொடூரமாக நடத்துகிற பழக்கங்கள்லாம் இஸ்லாமியர்களிடத்திலும் இன்று இருக்கின்றன. இஸ்லாமியர்களோ தெளிவாக சட்டத்திட்டங்களை சொன்ன பிறகும் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் நடத்தாட்ட வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாக அவருடைய வரையறைகளை வரையறுத்த பின்பும் கூட அறியாமையின் காரணமாக அல்லது பொறுப்புத்தனத்தின் காரணமாக வீட்டுக்கு வந்த பெண்ணை மிக கொடூரமாக நடத்துகிற வளமைகள் எல்லாம் நம்மிடத்திலும் இருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் சரியே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனைவியை குறித்தும் அந்த கணவனிடத்திலே விசாரணை செய்யப்படும். நீ எப்படி நடத்தாட்டினாய், அதற்குரிய உரிமையை வழங்கினாயா, அதற்குரிய பங்கை செலுத்தினாயா, அதற்குரிய தேவைகளை பூர்த்தி செய்தாயா என்று அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். அதற்கு ஒவ்வொரு கணவன்மார்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலேயே உலகம் முழுவதிலும் பெண்களை அவ்வளவு கேவலமாக கருதப்பட்ட காலத்திலேயே பெண்களுக்கு சம உரிமையை வழங்கினார்கள். சொத்திலே பங்கு இருக்கிறது என்று சொன்ன முதல் மார்க்கம் இஸ்லாம். அதுக்கு முன்னால் அவர்களுக்கு சொத்திலே பங்கு கிடையாது, அவர்கள் பங்காக போவார்கள். கணவன் இறந்து விட்டால் கணவனுடைய சொத்துக்களை வரிசைப்படுத்துகிற போது மனைவியும் அதில் ஒரு பொருளாகத்தான் அங்கே வைக்கப்படுவாள். அந்த இறந்துவிட்ட கணவனுடைய வாரிசு பொருளாக அவர்கள் மனைவி வருவாள். அவளை மகன் என்ன செய்யலாம், யாருக்காவது வித்துவிடலாம் அல்லது வேறு ஏதாவது செய்துவிடலாம். அந்த காலத்தில் இன்னொரு வழக்கம் இருந்தது, மாற்றான் பிள்ளை என்று சொல்லுகிற ஒருவருக்கு பல மனைவிமார்கள் இருப்பார்கள். அதிலே பெற்ற அன்னை இறந்து போயிருப்பார், அதற்கு பிறகு தந்தை வேறொரு பெண்ணை திருமணம் முடித்திருப்பான். இவனுக்கு சிற்றன்னையாக வரும். அந்த சிற்றன்னை இவன் தன்னுடைய தந்தை இடத்திலே சிற்றனை இவன் திருமணம் முடித்துக் கொள்வான், அல்லது யாருக்காகவும் அடிமையாக விற்றுக் கொள்வான். இந்த கொடூரங்கள் எல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையுமே நிறுத்தினார்கள். அப்படி ஒரு பொருள் அல்ல பெண் என்பவள், மதிக்கப்பட வேண்டியவள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எல்லாம் அவர்கள் உயர்த்தியிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒரு தாய்க்கு இருக்கிற சிறப்பு இந்த உலகத்திலே யாருக்குமே கிடையாது, எந்த தந்தைக்கும் கிடையாது. ஒரு மனைவிக்கு இருக்கிற சிறப்பு மற்றவர்களுக்கு கிடையாது. ஒரு பெண் எந்த அளவுக்கெல்லாம் உரிமை பெறுகிறாள் என்று சொன்னால், அவள் ஒருவருடைய சொத்திலே பங்கு வருகிற போது, வகிக்கிற போது, தாயாக அவள் பங்கை அடைவாள், மனைவியாக அடைவாள், மகளாக அடைவாள், சகோதரிகளாகவும் சில நேரங்களிலே பங்கு பெறுவாள். ஆனால் அந்த காலத்திலே சொத்திலே பங்கு என்பதே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய விமர்சனம் மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போகிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், மற்றவைகளுக்கு இணை வைக்க கூடாது என்பதையெல்லாம் விட்டுவிட்டு, அரபிகள் அங்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்நிய நாடுகளிலே போய் ரசூலுல்லாஹி பற்றி சொல்லுகிற போது, அவர் பெண்களுக்கு உரிமை வழங்கியிருக்கிறார், பெண்களை அவர் தூண்டி விடுகிறார், பெண்களுக்கு சொத்திலே பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாங்கள் எல்லாம் பெண்களை ஒரு பொருளாகவே மதிக்கவில்லை, ஆனால் அவர் அவர்களை உயர்வுபடுத்துகிறார் என்றெல்லாம் தான் விமர்சனம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்வுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லிக் காட்டுகிறார்கள், ஒரு பெண்மணி யாசகம் கேட்பதற்காக என்னிடத்திலே வந்தார், இரண்டு பெண் குழந்தைகளையும் அழைத்து வந்திருந்தார். அப்போது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, கொடுப்பதற்கு ஒரே ஒரு பேரித்தம்பளம் மட்டும் கிடந்தது. அதை எடுத்து நான் அந்த பெண்ணுக்கு கொடுத்தேன். அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அந்த பேரித்தம்பளத்தை இரண்டாக பிளந்து, ஒன்றை ஒரு பெண் ஒரு குழந்தையினுடைய வாயிலும், இன்னொன்று என்னுடைய குழந்தையினுடைய வாயிலும் போட்டு கொடுத்தார். போட்டு கொடுத்து அவள் பசியாக இருந்த போதிலும் கூட அவள் எதையுமே சாப்பிட்டு விடவில்லை, அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து மன திருப்தி அடைந்து கொண்டாள். போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடத்திலே வந்தார்கள். நான் இந்த செய்தியை சொன்னேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பலா மின் ஹாதிஹில் பனாதி ஷையன் ஃபாஹஸன இலைஹின்ன குன்னலஹு சித்ரம் மினன்னார். ஆயிஷாவே, இது போன்று யாராகிலும் பெண்மக்களால் சோதனைக்குள்ளாக்கப்பட்டால், நிச்சயமாக நாளை மறுமையிலே அந்த பெண் குழந்தைகள் இவர்களுக்கு நரகத்திற்கு வந்து திரையாக இருப்பார்கள், நரகத்திற்கு இவர்களை போக விடமாட்டார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் இப்படி வருகிறது, எந்த ஒரு பெண், அதாவது எந்த பெற்றோர்கள் மூன்று பிள்ளைகள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து, அந்த மூன்று பெண் குழந்தைகளும் பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே இறந்து போய்விட்டால், அந்த மூன்று குழந்தைகளும் நாளை மறுமையில் அந்த தாயை காப்பாற்றுவதற்காக வேண்டி நரகத்திலிருந்து நரகத்திற்கு அவர்கள் திரையாக இருப்பார்கள் என்று சொன்னபோது, சஹாபாக்களை சிலர்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் அது கிடைக்குமா என்று கேட்டார்கள். இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களின் மாதிரி சிறு வயதில் இறந்து போயிருந்தால் அவர்களும் மூலமாகவும் நரக விடுதலை கிடைக்கும், நரகத்திற்கு அவர்கள் தெரியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், ஒரு பெண் குழந்தை இருந்தால், ஒரு குழந்தை இறந்தாலும் தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் அந்த அளவுக்கு மகத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஆண் மக்களை பற்றி இப்படி ஒரு வாசகம் கிடையாது. பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்து அது இறந்து போய்விட்டால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்து இருக்கிறது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் குழந்தைகளை பற்றி சொல்லவில்லை. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எந்த அளவுக்கு இஸ்லாம் அவர்களை உயர்த்தி இருக்கிறது என்பதாக. இன்றைக்கு நாகரிக காலத்திலே பெண்ணுரிமை வேண்டும் என்பதாக சொல்லி கோஷமிட்டு போகிறார்கள், தெருக்களிலே பதாகைகளை ஏந்தி போகிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகளும் சில அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் என்று பெயர் சொல்லிக் கொண்டு பெண்களை ரோடுகளிலே ஊர்வலமாக அழைத்து சென்று போராட்டம் நடத்துகிறார்கள். இதெல்லாம் தான் பெண்ணுரிமை என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். பெண்ணுரிமை என்பது என்ன? பெண்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், ரோட்டிலே அலைவிடுவதல்ல. அவர்களுக்குரிய கல்வியிலே அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். ஆண்களை மட்டும் படிக்க வைக்க வைத்து பெண்களை படிக்க வைக்காமல் இருந்துவிடக் கூடாது. கல்வி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்களுக்கு எப்படி கொடுக்கிறோமோ அதுபோல கல்வி அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். உணவு உடைகளில் அவர்களுக்கு வித்தியாசம் பார்க்கக்கூடாது, அவைகளை செய்ய வேண்டும். என்னென்ன இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அந்த முறைகளையும் படி பாதுகாக்கப்படும். அதை விட்டு விட்டு அரைகுறை ஆடைகளோடு பெண்களை உலாவிட்டு விடுவது, விளம்பரங்களில் அவர்களை ஆபாசமாக காட்டுவது, பெண்களை புனைந்து ஆபாச பாடல்களை பாடுவது, இதெல்லாம் தான் பெண் உரிமையா? அவர்களை வேலைக்கு வேலைகளுக்கு அவர்களை எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும், அத்தனை சதவீதம் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோமே. அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆணுடையது இல்லையா? அவர்களுடைய அவர்களுக்கும் அவர்களுக்குரிய செலவினங்களையும் பாதுகாப்பதை இஸ்லாம் ஆண்களின் மீது அல்லவா கடமையாக்கி இருக்கிறது. திருமணம் முடிக்கின்ற வரையிலும் தந்தை அந்த பொறுப்பிலே இருக்கிறார், திருமணம் முடித்த பிறகு கணவன் அந்த பொறுப்பிற்கு வருகிறார். ஆக அவர்களை பாதுகாப்பதும் அவர்களுக்குரிய செலவினங்களை செய்வதும் கணவனின் கடமையை தவிர அவர்களது பொறுப்பு அல்ல. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு யாராகிலும் அவருடைய சகோதரர்களோ தந்தையோ ஏதாகிலும் அன்பளிப்புகளை கொடுத்தால் அவளுக்கு மட்டுமே அது உரிமையானது, அவள் விரும்பியபடி அதை செலவு செய்து கொள்ளலாம். கணவன் அதை தட்டி பறிக்க கூடாது, கணவன் அதை வாங்கிக் கொள்ளக்கூடாது. அவள் விரும்பி கொடுத்தால் மட்டுமே அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை கொடு என்று கேட்பதற்கு கணவனுக்கு அனுமதி கிடையாது. அதுபோல அவள் சம்பாத்தியம் செய்கிற அந்த சம்பாத்தியம் நூல் நூற்பதாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி, அதை செலவு செய்கின்ற முழு உரிமையும் அவளை சேர்ந்தது. கணவனுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. வெளியிலே போக வேண்டாம் என்றுதான் சொல்லவில்லை, போங்கள், ஆனால் அந்த பர்தா முறையோடு போங்கள். ஆண்களுடைய கண்களுக்கு மறைவாக உங்களது அவயவங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், முகத்தை மறைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அப்படி வெளிப்படையாக போகிற போது சாதாரண பெண்களைப் போல நீங்களும் போகிற போது அங்கே விபரீதங்கள் உண்டாகும். அதிலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் பர்தா முறையை இஸ்லாம் சட்டமாக்கி இருக்கிறது. அதல்லாமல் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இத்தாவுடைய சட்டத்தை சொல்லுகிற போது கூட அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு நிர்பந்தம், பெண் வெளியிலே போய்த்தான் ஆக வேண்டும் என்றிருந்தால், விவாகரத்து செய்யப்பட்ட இத்தாவாக இருந்தாலும் சரி, கணவன் இறந்து போன இத்தாவாக இருந்தாலும் சரி, நிக்காஹ் ஃபஸ்லின் மூலம் ஏற்பட்ட இத்தாவாக இருந்தாலும் சரி, எந்த இத்தாவாக இருந்தாலும் சரி, அவள் வீட்டில அமைதி காக்க வேண்டும். ஆனால் நிர்பந்தம் போக வேண்டும் என்று இருக்குமானால், ஒரு சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவரிடத்திலே செல்ல வேண்டும் அவசியம் இருக்கிறது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வெளியிலே செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது என்று வருகிற போது, ஏன் அவள் வெளியிலே சென்றால்தான் அவளிடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவள் உணவு கொடுக்க முடியும் என்று இருந்தால் வேலைக்கு கூட போகலாம். ஆனால் அந்த அளவுக்கு போகிற போது அவ்வளவு பக்குவமாக போக வேண்டும். எந்த ஆண்களும் தன்னை பார்த்து விடாதவாறு தன்னை பாதுகாப்போடு போக வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இத்தாவுக்கே அந்த சட்டம் என்று வருகிற போது சாதாரணமாக வெளியிலே போவது இஸ்லாம் தடை செய்யவில்லை. அவசியம் ஏற்படுமானால், நிர்பந்தம் ஏற்படுமானால் போய்கொள்ளலாம். அல்லாஹ் திருமறையை சொல்லுகிற போது உலா தபர்ருஜுன தபர்ருஜுல் ஜாஹிலியத்தி, முற்காலத்தில் பெண்கள் சர்வசாதாரணமாக அலைந்து திரிந்தது போன்று நீங்கள் தெரியாதீர்கள் என்று சொல்லுகிறான். அக்கா போகவே வேண்டாம், வீட்டிலே அடங்கி கிடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இஸ்லாத்தை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் மீது புகார் சொல்லுகிற போது இஸ்லாம் அவர்களை வீட்டிலே முடங்கி கிடக்க சொல்லுகிறது, முடக்கி வைத்திருக்கிறது என்று குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். அப்படி எதுவும் சொல்லவில்லை. வெளியிலே போனால்தான் சில காரியங்களை செய்ய முடியும் என்பதும் இல்லை. வெளியிலே போகாமல் எத்தனையோ பெண்கள் சாதித்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய வல்லுநர். 14 வயதில் தான் அவர்கள் கல்லூரிக்கு போகிறார்கள். அந்த 14 வயதுக்குள்ளாக திருக்குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். ஏராளமான கல்விகளை படித்தார்கள். அவர்களுக்கு படித்துக் கொடுத்தது அவர்கள் தாயாரும் அவர்கள் சகோதரியும் தான். அத்தனை கல்விகளையும் அங்கிருந்துதான் அவர்கள் கற்றார்கள். 14 வயதிற்கு பிறகுதான் மேற்படிப்புக்காக வேண்டி கல்லூரிக்கு போனார்கள். அதுபோலத்தான் இமாம் தஹாவி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் திருக்குர்ஆனுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர். அவர்கள் விரிவுரை செய்த திருக்குர்ஆன் இன்றைக்கும் பல நாடுகளிலே இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களில் பாடங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு பெரிய திருமறை விரிவுரையாளர். தஹாவி என்ற ஒரு நூலை அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். ஆனால் அது அவர்கள் எழுதியதல்ல, அவர்கள் மகளார் எழுதியது. தந்தை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகிற போதெல்லாம் அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை அவர் எழுதிக் கொள்வார். கடைசியில் அதை ஒரு நூலாக அவர்களது மகள் தொகுத்து விட்டார். இப்படி வரலாறுகளை பார்க்கிற போது வீட்டிலே இருந்து கொண்டே அறிவாற்றலும் தெளிவும் மிக்கவர்கள் எத்தனையோ சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். வெளியில போனாதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவை ஆண்ட மகா சக்கரவர்த்திகளிலே ஜஹாங்கீர் என்பவன் ஒருவர். சுகபோகத்திலே அந்த காலத்தில் உள்ள அத்தனை பேர்களும் மிகவும் வரம்பு மீறித்தான் நடந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மொடாக்குடிகாரராக இருந்தார். எல்லா செயல்களும் தவறான முறையில் அவர் செய்து கொண்டிருந்தார். நூர்ஜஹான் என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார். அந்த பெண் மிக சாலையான பெண்ணாக இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த ஜஹாங்கீரை அப்படியே மாற்றினார். இந்தியாவுடைய சக்கரவர்த்தி அவருடைய குடிப்பழக்கத்தை நிறுத்தினார், மார்க்கத்தின் மீது பற்றை ஏற்படுத்தினார், நிர்வாகத்திலே மிகப்பெரிய திறமையை கொண்டு வந்தார். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளிலே கல்விச்சாலைகளை நிறுவுவதற்கு அவர் உதவினார். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஜஹாங்கீர் நூர்ஜஹான் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இருந்த நிலை முழுமையாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு மாற்றத்திற்கு கொண்டு வந்தவர் நூர்ஜஹான் தான். அவர் எங்கே வெளியில போகவில்லை, எந்த பதாகங்களும் ஏந்தி போகவில்லை, கணவனோடு எங்கேயும் அவர்கள் போஸ் கொடுக்க செல்லவில்லை. வீட்டில் இருந்து கொண்டு அந்த மனிதரை திருத்தி மிகப்பெரிய அளவிலே சாதனை படைத்ததை வரலாறு சொல்லி காட்டுகிறது. தாத்தாரியாக்கள் என்று சொல்லுகிற ஒரு சமூகத்தினர் கிட்டத்தட்ட கிபி 13ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய இஸ்லாமிய விரோதிகளாக செயல்பட்டவர்கள். பள்ளிவாசலில் இடித்தார்கள், குரானை எரித்தார்கள், இஸ்லாமிய நூலகங்களுக்கு சென்று கோடிக்கணக்கான நூல்களை எடுத்து அவைகளை அழித்தார்கள். ஒரு நதியில அந்த நதியை கடப்பதற்காக வேண்டி பாலம் அமைக்க வேண்டும், அந்த பாலத்தை எப்படி அமைப்பது என்ற யோசனை வருகிற போது பாகாதில் இருக்கிற நூலகங்களில் இருக்கிற நூல்களை எல்லாம் கொண்டு வந்து அவ்வளவு பெரிய நதியிலே வழியை தடத்தை ஏற்படுத்தினார்கள். அதன் மீது கடந்து சென்றார்கள். பல ஆண்டுகளாக அந்த நதியிலே ஓடுகின்ற அந்த நீர் கருப்பு நிறமாக இருந்தது. அந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள் தாத்தாரியாக்கள். பாகால நகரம் எங்கும் நமது சென்ற நாட்களிலே பார்த்தது போல, சென்னையே தண்ணீரிலே மூழ்கியதை போல பாகால நகரம் முழுவதும் இரத்தத்தால் மூழ்கியது. அவ்வளவு கொடூரங்களை அவிழ்த்து விட்டவர்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தாத்தாரியாக்கள் என்கின்ற அந்த சாம்ராஜ்யம் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறியது. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏன் அந்த மாற்றம் ஏற்பட்டது என்பதற்குரிய காரணத்தை சொல்கிற போது, இஸ்லாமிய நகரங்களுக்கெல்லாம் புகுந்து இஸ்லாமிய அரசர்களையும் சிற்றரசர்களையும் அமைச்சர்களையும் கொன்று விடுவார்கள். பெண்களை அவர்கள் சிறையாக பிடித்து சென்று விடுவார்கள். பல பகுதிகளிலும் இப்படி பெண்களை அவர்கள் கொண்டு போய் அவர்களிலே உள்ள அத்தனை பேர்களும் அந்த இஸ்லாமிய பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த இஸ்லாமிய பெண்கள் தன்னுடைய கணவனை இழந்து விட்டார்கள், பிள்ளைகள் இழந்து விட்டார்கள், இருந்த போதிலும் கூட உறுதியோடு நின்றார்கள். அதற்காக சோர்ந்து உட்காரவில்லை. அவர்களை திருமணம் முடித்த பின்னால் மறைமுகமாக அவர்கள் வருகின்ற அவர்கள் அறைகளுக்கு வருகிற போது அமைதியான முறையில் இஸ்லாமிய தாவாக்களை கொடுத்தார்கள். இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை இஸ்லாத்துடைய வழிமுறைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையும் முஸ்லீமாக மாற்றினார்கள். இஸ்லாத்திற்கு விரோதிகளை இல்லாத அளவுக்கு அவர்கள் செய்து காட்டினார்கள். இதெல்லாம் பெண்களாக தான் இந்த சமயத்திலே இந்த சமூகத்திலே நடைபெற்றிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த பெண்களை கேவலமாக நடத்துவதும் அவர்களை குறையாக காணுவதும் நமக்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். சில பேர்களுக்கு மனைவி என்று சொன்னாலே அவர்கள் மதிப்பதில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் சில நேரங்களிலே வரம்பு மீறி போய் விடுகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லா வேலைகளையும் அவர்கள் தான் செய்ய வேண்டும். எல்லா அதாவது பனிஸ்ரவர்களில் இருப்பதைப் போல எதெல்லாம் கஷ்டமான வேலைகள் இருக்கிறதோ அதெல்லாம் யாரு தலையில வச்சுறது? புதுசா வந்த மருமக தலையில வச்சுறது. இவங்க ஒண்ணுமே செய்யறதில்லை. அதற்காகவா ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது? அதற்கு மேல வேற குறைகள் வேற. அவர்கள் சில நேரங்களில் அழுத்து உட்கார்ந்தாலும் கூட அதையும் கூட சகித்துக் கொள்ள முடியவில்லை. இப்படியெல்லாம் அவர்களை கொடுமைப்படுத்துகிற சூழ்நிலை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள், லா யகூல் யஹதிக்கும் சலாசு பனாத்தின் அவ் சலாசு அஹவாத்தின் ஃபயஹ்ஸன் இலைஹின் இல்லா தஹரல் ஜன்னா. ஒருவருக்கு மூன்று பெண்மக்கள் இருந்து அல்லது மூன்று சகோதரிகள் இருந்து அவர்களிடத்தில் ஒருவர் நல்ல விதமாக நடந்து கொண்டால் அல்லாஹ் அந்த மனிதரை சுவர்க்கத்தில் சேர்க்காமல் இருப்பதில்லை. அந்த பிள்ளைகளின் மூலமாக அந்த பின்மக்களின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கவாதி என்ற அந்தஸ்தை வழங்குகிறான். இதுபோல நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இன் கரிஹலக்கும் சலாசன், அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ கரிஹலக்கும் சலாசன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மூன்று விஷயங்களை உங்களுக்கு வெறுக்கிறான். ஒன்று வகஸரத்து ஸுஆலி, அதிகமாக கேள்வி கேட்பது, தேவையே இருக்காது, கேள்விக்கு மேல கேள்வி கேட்பது, இப்படி கேள்வி கேட்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். அதுபோல இலாவத்துல் மாலி, உங்களது பொருள்களை வீண்வரையும் செய்வது, வஹரம அலைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உங்களின் மீது ஹராமாக்கி இருக்கிறார்கள், வாதல் பனாத்தி பெண்மக்களை நோவினை செய்வது, பெற்றோர்களுக்கு வேதனை கொடுப்பது, நல்ல காரியங்களை தடுப்பது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல அவர்களுக்கு வேதனை கொடுப்பதும், சில இடங்களில் அவர்கள் படுகின்ற சித்திரவதைகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிகின்றன. பெரிய முன்னேற்றம் அடைந்து விட்டோம், இத்தனை சதவீதம் கொடுத்து விட்டோம் என்று சொல்கிறார்களே, ஒழுங்காக எங்காலும் அவர்கள் வேலை செய்ய முடிகிறதா? ஒரு சின்ன அமைப்பில் இருந்தாலும் கூட ஆண்களுடைய வன்கொடுமை தாங்காம அவர்களால் பணி செய்ய முடிகிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அவர்கள் வேலை செய்வதோ, அவர்கள் வேலை செய்து அவர்களது வயிற்றை கழுவது அவர்களது பொறுப்பல்ல. அவர்கள் யார் உடைமையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பொறுப்பு தான் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்கிற போது அவர்களது உரிமைகளை மதித்து, அவர்களுக்குரிய கண்ணியத்தை வழங்கி, அவர்களை மதித்து வாழ்கின்ற நிலையை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உருவாக்கி தந்திருவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகரதவான் அஹமதுல்லா ரபுல்லா சுனத்துல. Thank you.